ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதி, அதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம், அத்தியாயம் 13. பார்வதி கூறுகிறாள், யோகி அவர்களே, தாங்கள் தபசியா இருந்து மலையரசரிடம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இறைவா, தாங்களோ ஞானத்தின் எல்லை, அறிவின் சிகரம். தாங்கள் கூறியதற்கு பதிலை நான் கூறுகிறேன், கேளுங்கள். தாங்கள் சம்பு அல்லவா? தவத்தின் முழு திறனையும் கொண்டவராக தாங்கள் இருப்பினும் மேலும் பெருந்தவம் ஆற்றி வருகிறீர்கள். அத்தவத்தின் திறலே தங்களை மேன்மேலும் தவம் செய்ய தூண்டுகிறது. செயல்கள் அனைத்தையும் செய்ய தூண்டும் அந்த சக்தியே பிரகிருதி எனப்படுகிறது. அந்த பிரகிருத்தியினாலேயே அனைத்தும் படைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு பின் முடிவில் அழிக்கவும் படுகிறது. தாங்கள் யார்? அந்த நுண்ணியதான புலப்படாத சூக்ஷ்ம பிரகிருதி யார் என்பதை சற்று சிந்திக்கவும். பிரகிருதியின்றி லிங்கஸ்வரூபத்தில் விளங்கும் மகேஸ்வரன் எவ்வாறு தனித்து இருக்க முடியும்? அனைத்து ஜீவராசிகளும் தங்களை சிந்தித்து வந்தித்து தொழுது போற்றுகின்றன. இவை அனைத்திற்கும் காரணம் பிரகிருதி என்றோ? இவற்றை முதலில் மனதாரச் சிந்தித்து பின் ஏதாவது சொல்ல வேண்டுமானால் சொல்லுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, பார்வதி கூறியதை கேட்ட பரமசிவன் சற்றே நகைத்த வண்ணம் கூறலானார். அவலீலை விடுத்து சிவலீலை புரிபவன்றோ அவர்? மகேஸ்வரர் கூறுகிறார், உயர்ந்த தவசக்தியினாலேயே நான் பிரகிருதியான மாயையை அழிக்கிறேன். உண்மையில் பிரகிருதியான மாயையில் சிக்காமல் இருப்பதனாலேயே நான் சம்பு, அதாவது இந்நில உலகத்திய இன்பங்களையும் அழிப்பவராக உள்ளேன். ஆகவே சான்றோர்கள் என்றும் எங்கும் பிரகிருதியான மாயைக்கு ஆட்படக்கூடாது. உலகியலிலிருந்து என்றென்றும் விலகியே இருக்க வேண்டும், விகாரமற்று இருக்க வேண்டும். நாரதா, இறைவனான சிவபெருமான் உலகியலை நினைத்து இவ்வாறு கூறவே காளியான பார்வதி மனதில் சற்றே நகைத்த வண்ணம் இனிமையாக பேசலுற்றாள். பார்வதி கூறுகிறாள், நலமே விளையும் இறைவா, தாங்களோ பெருத்த யோகி. இப்பொழுது தாங்கள் கூறினீர்களே, அந்த பேச்சுத்திறன் பிரகிருத்தியினுடையது இல்லையா? இல்லையெனில் தாங்கள் அந்த பிரகிருத்தியை தாண்டியவர்களாக ஏன் இருக்கிறீர்கள்? அதாவது பிரகிருத்தியின் உதவியை ஏற்று ஏன் பேசினீர்கள்? இவற்றையெல்லாம் சற்று சிந்தித்து பின் உள்ளதை உள்ளபடி கூற வேண்டும். இவை அனைத்தும் எப்பொழுதும் பிரகிருதிக்கு உட்பட்டதே ஆகும். அனைத்தையும் பிரகிருத்தியே தன் பிடிக்குள் சிக்க வைத்துக் கொண்டுள்ளது. இல்லையேல் தங்களால் எந்த ஒரு செயலும் செய்யவும் முடியாது, சொல்லும் எழாது. ஏனெனில் சொல்வது, செய்வது முதலிய அனைத்தும் பிராகிருதமான இயற்கையே. இதை தாங்கள்தான் சற்றே சிந்திக்க வேண்டும். கேட்பது, உண்பது, பார்ப்பது, செய்வது என அனைத்தும் பிரகிருதியின் செயலே. வீணாக வாத விவாதங்கள் செய்தல் முற்றிலும் பயனற்றவையே. சம்புவே, இறைவா, தாங்கள் பிரகிருதியை தாண்டி மேல் நிற்பவர் என்பது உண்மையாகில் இப்பொழுது இந்த இமயமலையில் தாங்கள் ஏன் தவம் செய்ய வேண்டும்? ஏன் செய்கிறீர்கள்? பாவங்களை சிதைப்பவரே, பிரகிருதி தங்களையே விழுங்கிவிட்டது. ஆகவேதான் தாங்கள் தங்களது உண்மை சுரூபத்தை அறியவில்லை. தாங்கள் தங்கள் உண்மை சுரூபத்தை நன்கு அறிந்திருப்பின் தவம் செய்வானேன்? யோகியரே, நான் தங்களோடு வாதம் செய்ய வேண்டியதன் அவசியம்தான் என்ன? பிரத்யட்சமான, அதாவது கண்களுக்கு எதிரில் தெரியும் பிரமாணம் இருக்கையில் அறிஞர்கள் அனுமானமான, அதாவது ஊகிக்கக்கூடிய பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜீவராசிகளின் புலன்களுக்கான விஷயங்கள் அனைத்தும் பிராகிருதமானவையே என அறிவுடையோர் எண்ணுவர். ஏனெனில் அவர்கள் அறிவு கொண்டு ஆராய்ந்து அறிபவர்கள். யோகியரே, பல சொல்லியாது பயன். நான் கூறும் நல்வழியை கேளுங்கள். நானோ பிரகிருதி, அதாவது மாயை. தாங்களோ புருஷர், அதாவது பிரம்மம். இது ஒன்ற உண்மை. இதிலும் ஐயமுண்டோ? எனது தயவினாலேயே தாங்கள் குணம் உள்ளவராகவும், அதாவது சகுணராகவும், திருமேனி கொண்டவராகவும் எண்ணப்படுகிறீர்கள். நான் இல்லையெனில் தாங்கள் பற்றற்றவராக இருப்பீர்கள். எந்த ஒரு செயலும் தங்களால் செய்யவும் இயலாது. தாங்கள் புலன்களை வென்றவராக இருப்பினும் பிரகிருதியின் ஆளுமைக்கு கட்டுப்பட்டு பலவாறான திருவிளையாளர்களை புரிகிறீர்கள். அவ்வாறிருக்க தாங்கள் நான் விகாரமற்றவன் என்று கூறிக்கொள்வது எப்படி பொருந்தும்? பிரகிருத்தியான என்னோடு ஒட்டாதவர் என்பதும் தான் எப்படி? பிரகிருத்தியை கடந்தவன் நான் என்னும் தங்களது சொல் உண்மையாகில் தாங்கள் எனது அருகில் இருப்பதனாலையும் தவறில்லையே. பின்பு இதில் அஞ்சுவதற்கு என்ன இருக்கிறது? பிரம்மதேவர் கூறுகிறார், பிரகிருதியின்றி புருஷனான பரமன் இல்லை என்னும் கொள்கையை உடைய சாங்கிய சாஸ்திரத்திற்கு ஏற்ப பார்வதி கூறியதை கேட்ட சிவபெருமான் வேதாந்த மத கோட்பாடுகளை விளங்கி பதில் உரைக்கனானார். சிவபெருமான் கூறுகிறார், இமயமானின் மகளே, அழகாக பேசுகிறாய். நீ சாங்கிய மதத்தை ஏற்றி இவ்வாறு கூறுகிறாய் எனில் தினமும் எனக்கு சேவை செய். ஆனால் அவ்வாறு செய்யும் பணிவிடை சாஸ்திர முறைக்கு எதிர்த்தட்டாக, அதாவது மாறுபட்டதாக இருக்கக்கூடாது. பக்தர்களிடம் கருணை கொண்டவரும் அவர்களுக்கு அருள் புரிவதே தனது செயலாக உடையவருமான இறைவன் மலைமகளான பார்வதியிடம் இவ்வாறு கூறிவிட்டு பின் இமமானிடம் கூறுவாரானார். சிவபெருமான் கூறுகிறார், மலையரசனே, நான் இங்கேயே உன்னுடைய மிக்க அழகிய கொடுமுடியின் தாழ்வரையில் ஆனந்தமே விடுவிடுத்த எனது பரமார்த்த சுரூபத்தை, அதாவது உண்மையான ஆன்ம நிலையை சிந்தித்த வண்ணம் உயர்ந்த தவத்தை செய்வேன். அவ்வாறு தவமியற்ற நீ எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும். உன் அனுமதி பெறாமல் இங்கு யாரும் தவம் செய்ய இயலாதே. தேவர்களுக்கும் தேவரான முத்தலை சூலவேந்திய இறைவன் இவ்வாறு கூறவே இவமான் அவரை வணங்கி கூறலானான், மகாதேவனே, தேவர்கள் அசுரர்கள் மனிதவர்கள் என அனைத்தும் அடங்கிய இவ்வுலகே தங்களதுதானே. அவ்வாறு இருக்க அற்பனான நான் கூறுவதற்கு என்ன உள்ளது? பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மலையரசன் இவ்வாறு கூற கேட்டு உலகிற்கு நலனையே விளையும் சிவபரம்பொருள் சற்றே நகைத்த வண்ணம், இன்று நீ சென்று வரலாம் என கருணையோடு கூறியருளினார். இறைவனிடம் அனுமதி பெற்ற இமவான் தன் அரண்மனை சென்றான். தினமும் தன் மகளுடன் இறைவனை தரிசித்து வணங்க அங்கு வரலானான். ஆனால் பார்வதி பிராட்டி தன் தந்தையை விடுத்து தனியாக தன் இரு தோழிகளுடன் இறைவனை தரிசிக்க வந்து காதலாகி கசிந்துருகி பக்தியோடு பணிவிடை செய்வாழானாள். பரமனின் கட்டளையை ஏற்று நந்தி முதலிய சிவகணங்கள் யாரும் பார்வதி பிராட்டியை தடுக்கவில்லை. ஒவ்வொரு சிவகணமும் தூய்மையோடு அவரது கட்டளையை ஏற்று நடந்தனர். சொல்லும் பொருளும் போல் இணைந்தவர்களான சிவபெருமானும் பார்வதியும் வேதாந்த வழியிலும் சாங்கிய மத வழியிலும் நின்றாலும் அவர்களது வாதவிவாதங்கள் நன்மை அளிப்பனவே, இன்புறச் செய்வனவே. அதைத்தான் இங்கு நான் உனக்கு கூறினேன். புலன்களுக்கு எட்டாத பரமன் மரியாதையை ஏற்று இமயமன் வேண்டிய அவனது மகளை தன் அருகில் இருந்து தொண்டு உரியை ஏற்றுக்கொண்டார். பார்வதி பிராட்டியும் தன் இரு தோழிகளுடன் பிறையணிந்த பெருமானுக்கு பணிவிடை புரிய தினமும் அங்கு வந்து செல்வாள் ஆயினாள். இறைவனது திருவடிகளை கழுவி அவ்வமுத நீரையே உண்ணீராக கொண்டாள். வெயிலில் உலர்த்திய தூய துணி கொண்டு அவரது திருமேனியை துடைப்பாள். பாத்தியம் ஆச்சமனம் என 16 வகையான உபச்சாரங்களுடன் முறைப்படி அவரை பூஜித்து பன்முறை திருவடி தொழுதெழுந்து பின் தன் தந்தை வீடு செல்வாள். இதுவே தினம் தினம் தொடரும் பெருநிலை. முனிவரே, தியானத்தில் அமர்ந்துள்ள சிவபெருமானுக்கு இவ்வாறு பணிவிடை செய்து வரும் பார்வதி பிராட்டிக்கு வெகு நாட்கள் கழிந்தன. புலன் அடக்கத்துடன் பக்தியோடு பார்வதி பிராட்டி செய்யும் பணிவிடைகளைக் கண்ட இறைவன் கருணை கொண்டு என்றைய தினம் பார்வதி பிராட்டி நெஞ்சுருகி துளியும் செருக்கின்றி பணிவிடையாகும் தவத்தை செய்வாளோ அன்றைய தினமே அவளது திருக்கரத்தை பிடிப்போம் என்று மனதில் உறுதி கொண்டார். இவ்வாறு மனதில் உறுதி கொண்ட இறைவன் உடனே தியான யோகத்தில் ஒன்றினார். திருவிளையாடல்கள் புரியும் பெரிய யோகி என்றோ அவர். முனிவரே, இறைவன் தியானத்தில் ஒன்றிய போது அவரது மனதில் வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. பார்வதியோ அவருடைய திருமேனியையே நினைத்த வண்ணம் மிகுந்த பக்தியோடு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார். தியான யோகத்தில் அமர்ந்த இறைவனும் பார்வதி தேவி தூய மனதுடன் இருப்பதை நித்தமும் கவனித்தார். இருப்பினும் முந்தைய சிந்தனைகள் மறந்து அவளை கண்டும் காணாதவராக இருந்தார். அதாவது முன்பு தட்சன் மகளாக சதி தேவியாக பிறந்து தன்னை மணந்து பின் தட்சன் வேள்வியில் தன்னுடலை துறந்ததை நினைத்தும் மறந்தது போல் இருந்தார். இதற்கிடையில் இந்திரன் முதலிய தேவர்களும் முனிவர்களும் பிரம்மதேவரது கட்டளைப்படி பார்வதியையும் பரமசிவனையும் ஒன்று சேர்க்க நினைத்து காமதேவனை மிகுந்த மரியாதையுடன் கைலைக்கு அனுப்பினர். ஏனெனில் அவர்கள் பெருந்திரளுடைய தாரகாசுரனது கொடுமையில் கதிகிழந்திருந்தனர். பகவான் சிவபெருமானது திருவர் பிரசாதமாக திரளுடைய ஒரு புத்திரனது திரு அவதாரத்தை எதிர்நோக்கி காத்திருந்தனர். கைலை சென்ற காமன் தன் பெருந்திரல் உபாயங்கள் முழுவதையும் பிரயோகித்தான். ஆனால் இறைவனது மனதில் ஒரு சிறு கலக்கத்தை கூட செய்ய இயலவில்லை. ஆனால் அவர் காமனை கண்ணால் சுட்டரித்து சாம்பராக்கினார். முனிவரே, கற்புக்கலனான பார்வதி பிராட்டியும் சிறிதும் செருக்கின்ற இறைவனது கட்டளைப்படி கடுந்தவம் இயற்றி சிவபெருமானையே கணவராக பெற்றார். இறைவனும் இறைவியும் ஒருவருக்கொருவர் அன்பு காதலில் கசிந்து மகிழ்ச்சியோடு இருந்தனர். பிறர் நலத்தையே விரும்பும் அவர்கள் இருவரும் தேவர்களது பெருத்த காரியத்தை பயன் உற்றதாக செய்தனர். அத்தியாயம் 14-16 வரை. சூத்தர் கூறுகிறார், இவ்வாறு இருக்கையில் நாரதர் கேட்க பிரம்மதேவர் பார்வதி தேவியின் திருமணம் பற்றி விளக்கமாக கூறி வருகையில்
இடையில் தாரகாசுரனின் பிறப்பு, அவன் செய்த கடும் தவம், விரும்பிய வரத்தை அவன் பெற்றது, தேவர்களையும் அசுரர்களையும் மற்றும் உள்ளது அனைவரையும் வெற்றி கொண்டு இந்திரனது சிங்காதனத்தில் அமர்ந்தது முதலான கதைகளையும் கூறலானார். மூவலகங்களையும் தனதாக்கிக் கொண்ட தாரகாசுரன் தானே இந்திரன் என பரிசாற்றிக் கொண்டு விண்ணுலகில் இந்திரனது சிங்காதனத்தில் அமர்ந்தான். ஒப்பாரம் மிக்காரம் இல்லை என்ற நிலையில் புலன்களை வென்ற அவசுரன் மூவலகங்களுக்கும் தனி ஒரு அரசனாக இருந்து ஈடு இணையற்ற உரிய முறையில் உலகை பரிபாலித்து வந்தான். தேவர்களை பதவிகளில் இருந்து விரட்டி எடுத்து அசுரர்களை நியமித்தான். வித்யாதரர்கள் என்னும் தேவர்களை தன் கர்மங்களை செய்ய நியமித்தான். முனிவரே, தாரகாசுரனது கொடுமைகளுக்கு ஆளான இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் மிகவும் கலங்கி புகலிடமின்றி பிரம்மாவான என்னிடம் வந்து சரண் அடைந்தனர். அவ்வாறு வந்த அவர்கள் அனைவரும் என்னை சரணடைந்து பக்தியோடு துதித்து தாங்கள் படும் துன்பங்களையெல்லாம் குரலாயினர். இறைவா, எங்களுக்கு தாங்கள் தானே புகலிடம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூற வேண்டியவரும் தாங்கள் தானே. எங்களை இன்னல்களிலிருந்து கரையேற்றி வைப்பவரும் தாங்கள் என்றோ. தேவர்களாகிற நாங்கள் அனைவரும் தாரகாசுரன் என்னும் கொடுந்தியில் கருகி சாம்பலாகிறோமே. சன்னிபாதம் என்னும் கொடிய ஜுரத்தின் மருந்துகள் இவ்வாறு பயனின்றி போகுமோ? அதே போலத்தான் நாங்கள் செய்யும் அனைத்து கடும் உபாயங்களும் வீணாகின்றன. ஸ்ரீமன் நாராயணரது திருவாடியான சுதர்சன சக்கரம் ஒன்று மட்டும்தான் இதுவரை எங்களுக்கு காப்பாக இருந்தது. அதைத்தான் நம்பியிருந்தோம். ஆனால் இன்று அதுவும் அவனது கழுத்துக்கும் ஆணையாக உள்ளது. அந்த சுதர்சன சக்கரத்தின் திரள் அவனது திரளிடம் ஒடுங்கி நிற்கிறது. முனிவரே, இவ்வாறு தேவர்கள் முறையிடனே நான் அச்சமயத்திற்கேற்ப அவர்களிடம் கூறலானேன். தேவர்களே, நான் அளித்த வரபலத்தினால்தான் தாரகாசுரன் இவ்வாறு வளர்ந்து விட்டான். ஆகவே என் கைகளினாலேயே அவனை நான் வதித்தல் தகாது. எவரால் எவன் வளர்க்கப்பட்டு பெரியவனானானோ அவன் அவராலேயே வதைக்கப்படுதல் முறையென்று. நச்சுமரமாகினும் வளர்த்தவனே அதை வெட்டுதல் என்பது சரியன்று. ஆகவே உங்களது காரியங்களை முடித்துத் தரும் திரள் கொண்டவர் ஸ்ரீ பரமசிவன் ஒருவரே. ஆனால் நீங்கள் வேண்டினாலும் அவர் தானாக அவ்வசுரனை எதிர்க்க இயலாது. தாரகாசுரன் தனது பாவத்தினாலேயே அழிந்து விடுவான். ஆகவே நான் சொல்வது போல செய்யுங்கள். நான் அளித்த வரத்தின் மகிமையால் நான் அவனை வதைக்க முடியாது. ஸ்ரீமன் நாராயணனோ ஸ்ரீ பரமசிவனோ கூட வதைக்க முடியாது. வேறொருவரும் என் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடியும் அவனை வதைக்க முடியாது என்பதுதான் உண்மை. தேவர்களே, ஒருவேளை சிவபெருமானது வீரியத்தினால் தோன்றும் புத்திரனால் அவனுக்கு மரணம் நேரலாமே என்று மற்ற எவராலும் இயலாது. ஆகவே இதற்காக நான் கூறும் உபாயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். சிவபெருமானது திருவருளால் அவ்வுபாயம் நிச்சயம் பயனளிக்கும். முன்பொரு காலத்தில் தட்சணது மகளான சதீதேவி தன் தந்தையான தட்சணது வெள்வியிலேயே தன் உடலை தீக்கிரையாக்கினாள். அந்த சதீதேவியே இப்பொழுது இமமானது மனைவியான மேனகின் திருவயிற்றில் பார்வதியாக தோன்றியிருக்கிறாள். இது உங்களுக்கு தெரிந்தது தானே. சிவபெருமான் நிச்சயம் அவளை மணப்பார். ஆயினும் நீங்களும் இதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் எடுக்கும் முயற்சியால் சிவபெருமான் பார்வதி பிராட்டியை மணந்து அவளது திரு உதரத்தில் ஒரு மகனை தோற்றுவிக்க வேண்டும். ஆனால் சிவபெருமானோ மேல் நோக்கி செல்லும் விந்துவை உடையவர். அவரை சலிக்கச் செய்யும் திறன் பார்வதி ஒருவளுக்கே அன்றி மற்ற எந்த ஒரு பெண்ணிற்கும் இல்லை. இம்மானின் பெண்ணான பார்வதி பிராட்டி இப்பொழுது நல்லதொரு குமரி பருவத்தில் உள்ளாள். இமயமலை சாரலில் தவம் செய்யும் சிவபெருமானுக்கு தினமும் பணிவிடை செய்து வருகிறார். தன் தந்தையான இமமான் கூறியதால் காளியான பார்வதி தன் இரு தோழிகளோடு தியான யோகத்தில் ஆழ்ந்திருக்கும் சிவபெருமானுக்கு பிடிவாதமாக சேவை செய்து வருகிறார். மூவலகங்களிலும் சிறந்த அழகியான பார்வதி பிராட்டி சிவபெருமானது எதிரிலேதான் தினமும் அவருக்கு பூஜை செய்து வருகிறார். இருந்தும் தியானத்தில் அமர்ந்துள்ள சிவபெருமான் மனதளவிலும் தியான நிலையில் இருந்து சரிக்கவில்லையே, அதாவது அசையவில்லையே, அதாவது தியானத்தை கலைத்து பார்வதி தேவியை பார்க்கவும் நினைக்கவில்லையே. ஆகவே தேவர்களே, பிரைசூடியான இறைவன் பார்வதியை திருமணம் செய்து கொள்ள மனதில் இச்சை கொள்வதற்கான முயற்சியை விரைவில் மேற்கொள்ளுங்கள். நானும் தாரகாசுரனிடம் சென்று அவன் செய்யும் கொடுமைகளை தவிர்க்க ஆவண செய்கிறேன். ஆகவே இப்பொழுது நீங்கள் அனைவரும் உங்கள் இருப்பிடம் செல்லுங்கள். நாரதா இவ்வாறு தேவர்களிடம் கூறிய நான் விரைவிலேயே தாரகாசுரனிடம் சென்று அன்பொழுக அவனிடம் கூறலானேன். தாரகனே, இவ்விண்ணுலகம் நம்முடைய ஒளிபருந்திய தவத்தின் பெரும் பயன். இப்பொழுது இதை நீ ஆண்டு வருகிறாய். நீ எதற்காக கடுந்தவம் செய்யாதோ அதைவிட அதிகம் பெற நினைக்கிறாய். நான் இதைவிட சிறிய பயனை தரும் வரத்தை தானே தந்தேன். விண்ணுலக அரசி ஒருபோதும் தரவில்லையே. ஆகவே நீ சொர்க்கத்தை விடுத்து மண்ணுலக சென்று ஆட்சி செய். அசுரகுல திலகமே, தேவர்கள் இங்கு பெறும் அனைத்து நலன்களையும் நீ அங்கும் சுலபமாக பெறலாம். நீ இதில் தவறாக நினைக்கும் ஒன்றும் இல்லை. இவ்வாறு அவ்வசுரனுக்கு அறிவுறுத்திய பின் சிவபெருமானையும் பார்வதி பிராட்டியையும் நினைத்த வண்ணம் அங்கிருந்து வரைந்தேன். தாரகாசுரனும் புன்னுலகை விடுத்து நிலவுலகு வந்து அங்கு சோனிதபுரம் என்னும் தலைநகரிலிருந்து அரசு புரியலானான். தேவர்களும் நான் கூறியதை கேட்டு என்னை வணங்கி விடைபெற்று இந்திரனுடன் மகிழ்ச்சியோடு இந்திர உலகு சென்றனர். அங்கு சென்ற அவர்கள் தங்களுடன் கலந்து பேசி தங்களுக்குள் கலந்து பேசி இந்திரனிடம் மகிழ்ச்சியோடு கூறலாயினர். இந்திரனே, சிவபெருமான் சிவையான பார்வதியிடம் காதல் கொள்ளுமாறு முயற்சி எடுக்க சொன்னார் அல்லவா பிரம்மதேவர்? அதற்கான முழு முயற்சியையும் தாங்கள் தான் செய்ய வேண்டும். இவ்வாறு அனைத்து விவரங்களையும் இந்திரனிடம் கூறிய தேவர்கள் மகிழ்ச்சியோடு தங்கள் தங்கள் இடத்திற்கு சென்றனர். அத்தியாயம் 17. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, தேவர்கள் சென்றதும் தீவனான தாரகாசுரனால் பிடிக்கப்பட்ட இந்திரன் காமதேவனை நினைத்தான். உடனே காமனும் அங்கு வந்து சேர்ந்தான். அப்பொழுது இந்திரன் நட்பின் அறநெறிகளை கூறி மேலும் கூறலானான். நண்பனே, விதியின் கட்டளைப்படி தாங்குணாத்துயரம் என்னை சூழ்ந்துள்ளது. அதை உன்னை தவிர வேறு யாராலும் நிற்க இயலாது. பஞ்சமந்த காலத்தில் தான் கொடையாளியை பரீட்சிக்கலாம். போர் முனையில் தான் நல்லதொரு வீரனின் வீரமும். ஆபத்து வந்தபோதுதான் நண்பனை பரீட்சிக்க வேண்டும். பெண்குலத்தின் பெருமையை கணவன் நலிந்து சோர்வுற்ற போதுதான் பரீட்சை செய்ய வேண்டும். அன்பனே, துன்பம் நேர்ந்த போது பொறுமையை சோதிக்க வேண்டும். நட்பின் பொய்யில்லாத உண்மை அன்பை நேரிலின்றி மறைவிலிருந்து பரீட்சிக்க வேண்டும். இதுதான் முறை. இதை விடுத்து வேறு வழியில்லை. நான் கூறுவது முற்றிலும் உண்மை. தாத்து பரீட்சாதுர்பிக்ஷேரணே சூரஸ்ய ஜாயதே ஆபக்காலேது மித்ரஸ்யா சக்தௌ ஸ்திரீணாம் குலஸ்யஹி வினதே சங்கடே பிராப்தே அவிததஸ்ய பரோக்ஷதஹ சுஸ்நேஹஸ்ய ததா தாத நான்யதா சத்யமீரிதம். நண்பா, இப்பொழுது எனக்கு நேர்ந்திருக்கும் துன்பத்தை உன்னைத் தவிர வேறு எவராலும் போக்க இயலாது. ஆகவே இன்று உனக்கு இது ஒரு பரீட்சை. இது என்னவோ என் காரியம் எனக்கு மட்டுமே நன்மை தருவது என்பது அல்ல. இது தேவர்கள் அனைவரின் காரியம். அனைவருக்குமே நன்மை அளிப்பது என்பதில் ஐயமேதுமில்லை. இவ்வாறு இந்திரன் கூற கேட்ட மன்மதன் சற்றே நகைத்த வண்ணம் மிடுக்குடன் அன்போடு பேசலானான். மன்மதன் கூறுகிறான், தேவர்கோனே, தாங்கள் ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள்? நான் தங்களுக்கு பதில் கூற வரவில்லை, ஞாபகப்படுத்தவே வந்தேன். உலகில் எவன் உதவி செய்ய வந்த நண்பன், எவன் முக நட்பு கொண்டவன் என்பது நேரடியாக காண வேண்டியதை தவிர சொல்லில் அமைவதல்ல. துன்பம் வந்துற்ற போது வாய் நிறைய பேசுபவன் என்ன உதவி செய்வான்? இருப்பினும் மன்னனே, நான் கூறுவதை சற்றே கேளுங்கள். நண்பரே, தங்களது இந்திர பெரும் பதவியை கவர எண்ணி எவன் கடுந்தவம் ஏற்றுகிறானோ அவனை அத்தவம் செய்வதிலிருந்து முற்றிலும் அழுவுமாறு செய்கிறேன். எவனால் இக்காரியம் முழுமையாக பெறுமோ அவனையே அச்செயலில் அறிவுடையோர் ஈடுபடுத்துவர். பிரம்மதேவர் கூறுகிறார், காமன் இவ்வாறு கூறியவே இந்திரன் மிக்க மகிழ்ச்சி கொண்டான். பெண்ணின்பத்தை நல்கும் காமத்தை தரும் காமனை வணங்கி இவ்வாறு கூறலானான். இந்திரன் கூறுகிறான், அன்பனே காமதேவா, நான் என் மனதில் எந்த செயலை நிறைவுற முடிக்க எண்ணினேனோ அதை முடித்து தரும் ஆற்றல் உன்னிடம்தான் உள்ளது. மற்றவரால் அதை முடித்துக் கொள்வது என்பது இயலாதது. நண்பா காமதேவா, இன்று எதற்காக உனது ஒத்துழைப்பை எதிர்நோக்கி இருக்கிறேனோ அதை தெளிவாக கூறுகிறேன் கேள். தாரகன் என்னும் பெரும் அசுரன் பிரம்மதேவரிடமிருந்து அற்புதமான வரங்களை பெற்று எவராலும் வெல்லப்படாதவனாக அனைவருக்கும் பெருந்துன்பம் அளித்து வருகிறான். அனைத்து உலகங்களையும் துன்புறுத்துகிறான். அவனால் அறநெறிகளுக்கு தீங்கு விளைகிறது. அதனால் தேவர்கள் ரிஷிகள் ஆகிய அனைவரும் துன்புறுகிறார்கள். தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்கள் முழு திரளோடும் முன்வரும் வரை அவனை எதிர்த்து போர் செய்தனர். ஆனால் அனைவரின் அஸ்திரங்களும் சஸ்திரங்களும் அவனிடம் வீணாயின. கடல் அரசனான வருணனது பாசம் துண்டானது. ஸ்ரீஹரியின் சுடராடியான சுதர்சனமும் பயனளிக்கவில்லை. ஸ்ரீ விஷ்ணு அவனை வதிக்க சுதர்சன சக்கரத்தை அவனது கழுத்திற்கு நேரே விட அது முனை வழங்கி போயிற்று. யோகீஸ்வரரான ஸ்ரீ பரமனது வீரியத்தினால் தோன்றும் பாலகனது திருக்கைகளினாலேயே தீயோனான இவனுக்கு மரணம் என பிரம்மதேவன் வரம் அளித்துள்ளார். இதை முழு முயற்சியோடு நலமுற நீடான் முடித்து தர வேண்டும். நண்பனே, இது நிறைவேறவே தேவர்களான நமக்கு பெரும் நன்மை கிட்டும். பரமசிவனோ இமைமலை சாரலில் கடுந்தவத்தில் ஈடுபட்டுள்ளார். அவரோ நமக்கெல்லாம் பெரும் தலைவர், காமத்திற்கு ஆட்படாதவர், முற்றிலும் சுதந்திரனான பரமேஸ்வரர். மலையரசனான இமமானின் பெண்ணான பார்வதி பிராட்டி தந்தையின் கட்டளைப்படி தன் இரு தோழியர்களுடன் சிவபெருமானுக்கு அங்கிருந்து கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வருவதாக செவி வழி செய்தி. இறைவனையே மனாளராக பெற வேண்டிய அவள் முயற்சிக்கிறாள் என்று தெரிகிறது. ஆனால் பகவானான பரமசிவனோ புரிகளையும் மனத்தையும் அடக்கி யோக செய்கிறார். மன்மதனே, எப்படியாவது அவர் பார்வதியை மனதார காதலிக்குமாறு செய்ய வேண்டும். இதனால் நீயும் செய்ய வேண்டியவதை செய்தவனாக ஆகிறாய். நமது துன்பங்களும் முற்றிலுமாக அழியும். இதனால் உலகெங்கும் உனது புகழ் நிலைத்து இருக்கும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இந்திரன் இவ்வாறு கூறவே மன்மதனது திருமுகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. அவன் அன்போடு தேவர்கோனிடம், இந்திரா, நான் இச்செயலை செய்து முடிப்பேன், இதில் ஐயமுறத் தேவையில்லை என்று கூறினான். சிவபெருமானது மாயையில் மயங்கிய காமன் அக்காரியத்தை முடித்துத் தருவதாக உறுதி கூறி அப்பெரும்பாரத்தை தன் தலையில் ஏற்றான். பின்பு அவன் தன் மனைவியான ரதிதேவியையும் நண்பனான வசந்தனையும் உடன் அழைத்துக் கொண்டு யோகேஸ்வரனான சிவபெருமான் தவம் செய்தும் இடத்திற்கு பெருமகிழ்ச்சியோடு சென்றான்.